ஓம் சாந்தி. அக்டோபர் 11 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நிரந்தர அமைதிக்கும் சந்தோஷத்திற்குமான பாதையை அனைவருக்கும் காண்பிப்பதே உங்கள் கடமையாகும். அமைதி நிறைந்தவராக இருந்து அனைவருக்கும் அமைதியின் வெகுமதியை கொடுங்கள். கேள்வி: எந்த ஆழமான ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் ஓர் எல்லையற்ற புத்தியை கொண்டிருப்பது அவசியமாகும்? பதில்: நாடகத்தின் காட்சிகள், அவற்றுக்குரிய நேரத்தில் நடிக்கப்படும். நாடகத்திற்கு மிக சரியான ஆயுட்காலம் உள்ளது. தந்தையும் அவருக்குரிய மிக சரியான நேரத்தில் வருகின்றார். இதில் ஒரு வினாடி வித்தியாசம் கூட இருக்க முடியாது. மிக சரியாக 5000 வருடங்களுக்கு பின்னர் தந்தை வந்து இவரில் பிரவேசிக்கின்றார். இந்த ஆழமான ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஓர் எல்லையற்ற புத்தி தேவை. பாடல்: முழு உலகுமே மாறினாலும் நாங்கள் ஒரு பொழுதும் மாறமாட்டோம். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கே அமர்ந்திருந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு அமைதி தாமத்திற்கும் சந்தோஷ தாமத்திற்குமான பாதையை காட்டுகின்றார். இந்நேரத்தில் உலகில் மனிதர்கள் அனைவரும் அமைதியை வேண்டுகிறார்கள். அனைவரும் தனிப்பட்ட அமைதியையும் உலகில் அமைதியையும் வேண்டுகிறார்கள். அனைவரும் கூறுகிறார்கள், எனக்கு மன அமைதி தேவை. ஆனால் அவர்கள் அதை எங்கே அடைய முடியும்? அமைதி கடலாகிய தந்தையிடமிருந்தே உங்கள் ஆஸ்தியை பெற முடியும். நாங்கள் தனிப்பட்ட முறையிலும் மொத்தமாகவும் அதை பெற்றுக்கொள்கின்றோம். அதாவது அனைவரும் அதை பெற முடியும். தங்கள் சந்தோஷ ஆஸ்தியை தாங்கள் பெறுவதற்கு தாங்கள் முயற்சி செய்கிறார்கள் என கற்கின்ற குழந்தைகளால் புரிந்து கொள்ள முடிவதுடன் அவர்கள் மற்றோருக்கும் பாதையையும் காட்டுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய ஆஸ்தியை பெறுவதற்காக வந்தாலும் வராது விட்டாலும் நிச்சயமாக உலகில் அமைதி நிலவும். குழந்தைகள் அனைவருக்கும் அமைதியை கொடுப்பதே குழந்தைகளாகிய உங்களின் கடமையாகும். இருவர் அல்லது 4 பேர் மாத்திரம் இந்த ஆஸ்தியை பெற்றார்களெனில் அதில் என்ன நன்மை இருக்கும் என நீங்கள் சிந்திக்கக்கூடாது. சிலர் பாதையை காட்டுகிறார்கள், ஆனால் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் தங்களை போன்று மற்றோரை ஆக்குவதற்கு அவர்களால் இயலாதுள்ளது. புத்தியில் நம்பிக்கை உடையவர்கள் தாங்கள் பாபாவிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெறுகின்றோம் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். இத்தகைய ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படுகின்றன. நீங்கள் நீண்ட ஆயுளை கொண்டிருப்பீர்களாக. நீங்கள் செல்வந்தர் ஆகுவீர்களாக. வெறுமனே அதனை கூறுவதால் உங்களால் ஆசீர்வாதங்களை பெற முடியாது. அவர்கள் ஆசீர்வாதங்களை கேட்ட பின் அவர்களுக்கு விளங்கப்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு அமைதி வேண்டுமானால் இவ்விதமாக முயற்சி செய்யுங்கள். முயற்சி செய்வதனால் உங்களால் எதையும் பெற முடியும். பக்தி மார்க்கத்தில் அவர்கள் பல்வேறு ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள். தங்கள் தாய், தந்தை, ஆசிரியர், குரு போன்ற அனைவரிடமிருந்தும் அமைதி நிறைந்தவராகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்காக அவர்கள் ஆசீர்வாதங்களை வேண்டுகிறார்கள். எவ்வாறாயினும் அவர்களால் அவ்வாறு இருக்க இயலாதுள்ளது. ஏனெனில் பல்வேறு மனிதர்கள் உள்ளார்கள். ஆகவே அவர்களால் எவ்வாறு சந்தோஷத்தையும் அமைதியையும் பெற முடியும்? அவர்கள் பாடவும் செய்கிறார்கள். ஓ அமைதியை அருள்பவரே, இது புத்தியில் பிரவேசிக்கிறது. ஓ பரம்பிதா பரமாத்மாவே, எங்களுக்கு அமைதி என்ற வெகுமதியை கொடுங்கள். உண்மையில் இது நீங்கள் பெற்று பிறருக்கு கொடுக்கின்ற ஒன்றாகும். கூறப்பட்டுள்ளது, இதுவே உங்கள் பரிசாகிய வெகுமதியாகும். தந்தை கூறுகின்றார், ஒருவர் எவ்வளவுதான் செல்வம், கட்டிடங்கள், ஆடைகள் போன்றவற்றை தானமாக கொடுத்திருப்பினும் அந்த தானங்களும் புண்ணியமும் தற்காலிகமானவையே ஆகும். மனிதர்கள் மனிதர்களுக்கு கொடுக்கிறார்கள், செல்வந்தர்கள் ஏழைக்கு கொடுக்கிறார்கள், செல்வந்தர்கள் செல்வந்தர்களுக்கும் கொடுக்கிறார்கள். எவ்வாறாயினும் இங்கு உங்களுக்கு நிரந்தர அமைதியும் சந்தோஷமும் உள்ளன. இங்கு ஒரு பிறவிக்கு கூட சந்தோஷத்தையோ அல்லது அமைதியையோ எவராலும் கொடுக்க முடியாது. ஏனெனில் தமக்காகவேனும் எவரிடமும் அது இல்லை. ஒரே ஒரு தந்தை மாத்திரமே இதனை கொடுக்கின்றார். அவரே சந்தோஷ கடலும் அமைதி கடலும் தூய்மை கடலும் ஆவார். அதி மேன்மையான தந்தையின் புகழ் மாத்திரமே பாடப்படுகிறது. அவரிடமிருந்து மாத்திரமே அமைதியை பெற முடியும் என அவர்கள் நம்புகிறார்கள். அது பக்தி மார்க்கம். ஆதலால் அவர்கள் அந்த சாதுக்கள் புனிதர்களிடம் செல்கிறார்கள். ஆகவே அவர்கள் தொடர்ந்தும் ஒரு வட்டத்திற்குள் சுற்றி செல்கிறார்கள். அந்த முயற்சிகள் அனைத்தும் தற்காலிகமானவை. குழந்தைகளாகி நீங்கள் அவை அனைத்தையும் செய்வதை நிறுத்தி உள்ளீர்கள். நீங்கள் எழுதவும் செய்கின்றீர்கள். நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து 100% சந்தோஷம், அமைதி, தூய்மை என்னும் ஆஸ்தியை பெற முடியும். இப்பொழுது இங்கு 100% தூய்மையின்மை, துன்பம், அமைதியின்மையே உள்ளது. ஆனால் மனிதர்கள் இதை புரிந்து கொள்வதில்லை. ரிஷிக்கள், முனிவர்கள் போன்றோர் தூய்மையானவர்கள் என அவர்கள் கூறுகிறார்கள். இருப்பினும் படைப்பு நஞ்சின் மூலமே இடம்பெறுகிறது. இதுவே பிரதான விஷயமாகும். ராவண ராஜ்யத்தில் தூய்மை இருக்க முடியாது. ஒரு தந்தை மாத்திரமே தூய்மை கடலும் சந்தோஷ கடலும் அமைதி கடலும் ஆவார். நாங்கள் 21 பிறவிகளுக்கு எங்கள் ஆஸ்தியை பெறுகின்றோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது அரை கல்பமாக 2500 வருடங்களுக்கு ஷிவ் பாபாவிடமிருந்து பெறப்படுகிறது என்பதே அதன் அர்த்தமாகும். இதற்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. அரை கல்பத்திற்கு சந்தோஷதாமமும் மற்ற அரை கல்பத்திற்கு துன்பதாமமும் உள்ளது. உலகுக்கு 2 பாகங்கள் உள்ளன. ஒன்று புதியதும் மற்றொன்று பழையதும் ஆகும். எவ்வாறாயினும் அது எப்பொழுது புதியதாகும் எனவும் எப்பொழுது பழையதாகும் எனவும் எவரும் அறிய மாட்டார்கள். விருட்சத்தின் வயதை எவராலும் மிக சரியாக கூற முடியாது. இப்பொழுது நீங்கள் இந்த விருட்சத்தை பற்றி தந்தையிடமிருந்து கற்றுள்ளீர்கள். இந்த விருட்சத்தின் வயது 5000 வருடங்கள். நீங்கள் மாத்திரமே அதன் மிக சரியான வயதை அறிவீர்கள். மற்ற விருட்சங்களின் வயதை எவரும் அறிய மாட்டார்கள். அவர்களால் அதை மதிப்பிட மாத்திரமே முடியும். புயல்கள் வருகின்றன, விருட்சங்கள் வீழ்கின்றன. அவற்றின் வாழ்க்கை முடிவடைகிறது. மனிதர்களும் திடீரென மரணிக்கிறார்கள். இந்த எல்லையற்ற விருட்சத்தின் வயது மிக சரியாக 5000 வருடங்களாகும். இதை விடவும் ஒரு நாள் அதிகமாகவோ அல்லது ஒரு நாள் குறைவாகவோ இருக்க முடியாது. இந்த விருட்சம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இதில் மாற்றம் இருக்க முடியாது. நாடகத்தில் வரும் காட்சிகள் அவை வரவேண்டிய நேரத்தில் வரும். நாடகம் திரும்ப திரும்ப ஒரே விதமாகவே இடம்பெற வேண்டும். அதன் வயதும் மிக சரியானதாகும். புதிய உலகை ஸ்தாபிப்பதற்கு தந்தை வர வேண்டும். அவரும் மிக சரியான நேரத்திலேயே வருகின்றார். இதில் 1 வினாடி வித்தியாசம் கூட இருக்க முடியாது. இப்பொழுது உங்கள் புத்திகள் எல்லையற்றவை. மிக சரியாக 5000 வருடங்களின் பின்னர் தந்தை வந்து இந்த சரீரத்தில் பிரவேசிக்கின்றார் என்பதை நீங்கள் மாத்திரமே புரிந்து கொள்கிறீர்கள். இதனாலேயே சிவராத்திரி என்பது கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ணரை குறித்து அவர்கள் ஜன்மாஸ்தமி என கூறுகிறார்கள். அவர்கள் சிவனின் பிறந்த தினம் என கூறுவதில்லை. அவர்கள் சிவனின் ராத்திரி என்றே கூறுகிறார்கள். இது ஏனெனில் பிறப்பு இருந்தால் இறப்பும் இருக்கும். மனிதர்களுக்காக பிறந்த தினம் என கூறப்பட்டுள்ளது. சிவனுக்கு எப்பொழுதும் சிவராத்திரி என்றே கூறப்பட்டுள்ளது. உலகில் உள்ள எவரும் இந்த விஷயங்களை பற்றி எதையும் அறிய மாட்டார்கள். அவர்கள் ஏன் அதை சிவராத்திரி என அழைக்கிறார்கள் எனவும் அவர்கள் ஏன் அதை ஜன்மாஸ்மி என அழைப்பதில்லை எனவும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவருடைய பிறந்த தினம் தெய்வீகமானதும் தனித்துவமானதும் ஆகும். இதை போன்றதோர் பிறப்பு வேறு எவருக்கும் இருக்க முடியாது. எவ்வாறு ஷிவ் பாபா வருகின்றார் அல்லது அவர் எப்பொழுது வருகின்றார் என்பது எவருக்கும் தெரியாது. சிவராத்திரியின் அர்த்தத்தை நீங்கள் மாத்திரமே அறிவீர்கள். இதுவே எல்லையற்ற இரவாகும். பக்தியின் இரவு முடிவடையும் பொழுது பகல் வருகிறது. பிரம்மாவின் இரவும் பிரம்மாவின் பகலும் பிராமணர்களுக்கானதே ஆகும். அது பிரம்மாவை பற்றிய ஒரு நாடகம் மாத்திரம் அல்ல. இப்பொழுது பகல் ஆரம்பமாகப் போகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். கற்ற பின்னர் நீங்கள் உங்களுடைய வீட்டை அடைவீர்கள். பின்னர் நீங்கள் பகலுக்குள் வருவீர்கள். கூறப்பட்டுள்ளது, அரை கல்பத்திற்கு பகலும் மற்ற அரை கல்பத்திற்கு இரவும் உள்ளது. எவ்வாறாயினும் இது எவருடைய புத்தியிலும் பிரவேசிப்பதில்லை. கலியுகத்தின் 40,000 வருடங்கள் இன்னமும் எஞ்சியுள்ளன எனவும், சத்தியுகம் 100,000 வருடங்களை கொண்டது எனவும் அம்மக்கள் கூறுகிறார்கள். அவ்வாறாயின் அரைக்கு அரை என்னும் ஒரு கணக்கீடு இருக்க முடியாது. சக்கரத்தின் ஆயுட்காலம் எவரும் அறிய மாட்டார்கள். முழு உலகினதும் ஆரம்பம் மத்தியமம் இறுதியை நீங்கள் அறிவீர்கள். 5,000 வருடங்களின் பின்னர் உலகம் மற்றொரு சக்கரத்தின் மூலமாக செல்கிறது. இருப்பினும் அது அதே உலகமாகும். அதில் தங்கள் பாகங்களை நடிப்பதன் மூலம் மனிதர்கள் களைப்படைந்து விட்டார்கள். இது என்ன வருவதும் போவதும்? அது வருவதும் போவதுமான 8.4 மில்லியன் பிறவிகளை பற்றியது எனின் என்ன நடக்கும் என்பதை யார் அறிவார்கள்? அறியாமை காரணமாக அவர்கள் சக்கரத்தின் ஆயுட்காலத்தை நீடித்து விட்டார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தனிப்பட்ட முறையில் தந்தையுடன் கற்கின்றீர்கள். அவருக்கு முன்னால் நடைமுறை ரீதியில் நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் உள்ளூர உணர்கின்றீர்கள். நிச்சயமாக மேன்மையான சங்கம யுகம் வர வேண்டும். அது எப்பொழுது வருகிறது அல்லது எவ்வாறு வருகிறது என்பதை குழந்தைகளாகிய உங்களைத் தவிர எவரும் அறிய மாட்டார்கள். ஆகவே குழந்தைகளாகிய நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்தில் திளைத்திருக்க வேண்டும். கல்பம் கல்பமாக நீங்களே தந்தையிடமிருந்து ராஜ்யத்தை பெறுபவர்கள். வேறு வார்த்தைகளில் சொல்வதென்றால், நீங்கள் மாயையை வெற்றி கொள்கிறீர்கள், பின்னர் தோற்கடிக்கப்படுகின்றீர்கள். இதுவே எல்லையற்ற தோல்வியும் வெற்றியும் ஆகும். அந்த அரசர்கள் அதிக அளவு தோல்வியையும் வெற்றியையும் அனுபவம் செய்கிறார்கள். பல யுத்தங்கள் உள்ளன. அவர்கள் ஒரு சிறு யுத்தத்தை வென்றாலே அவர்கள் கூற முடியும், இப்பொழுது நாங்கள் வென்றுவிட்டோம். அவர்கள் எதனை வெல்கிறார்கள்? ஒரு சிறு நில துண்டையே அவர்கள் வெல்கிறார்கள். அவர்கள் ஒரு பெரிய யுத்தத்தில் தோற்கும் பொழுது கொடியை இறக்குகிறார்கள். முதலில் ஓர் அரசர் மாத்திரம் இருக்கின்றார், பின்னர் விரிவாக்கம் உள்ளது. முதலில் லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருக்கிறது, பின்னர் மற்ற அரசர்கள் வர ஆரம்பிக்கிறார்கள். எவ்வாறு முதலில் ஒரு போப்பாண்டவர் இருந்தார், பின்னர் எவ்வாறு வரிசை கிரமமாக மற்ற போப்பாண்டவர்கள் வந்தார்கள் என அவர்கள் காண்பிப்பதை போன்று அது உள்ளது. எவருக்கேனும் எப்பொழுதும் மரணம் ஏற்படும் என்பது நிச்சயமில்லை. பாபா எங்களை அமரத்துவமானவர்கள் ஆக்குகின்றார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். அவர் எங்களை அமரத்துவ தாமத்தின் அதிபதிகள் ஆக்குகின்றார். அதிக அளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். இது மரண தாமமும் அது அமரத்துவ உலகமும் ஆகும். புதியவர்கள் எவரும் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. பழையவர்கள் மகிழ்ச்சி அடைவதை போன்று அவர்கள் மகிழ்ச்சி அடைவதில்லை. நாளுக்கு நாள் வளர்ச்சி உள்ளது, நம்பிக்கை உறுதியாகிறது, பெருமளவிற்கு சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். இது அசுர உலகமாகும். துன்பத்தை விளைவிப்பதற்கு அவர்களுக்கு நேரம் எடுப்பதில்லை. ஆத்மாக்களாகி நீங்கள் கூறுகின்றீர்கள், இப்பொழுது நாங்கள் பாபாவின் ஸ்ரீமத்தை பின்பற்றுகின்றோம். நாங்கள் சங்கமயுகத்தில் இருக்கின்றோம். மற்ற அனைவரும் கலியுகத்தில் இருக்கிறார்கள். நாங்கள் அதி மேன்மையானவர்கள் ஆகின்றோம். இக்கல்வியின் மூலம் நாங்கள் அதி உயர்ந்த மனிதர்கள் ஆகின்றோம். கற்பதனால் மாத்திரமே ஒருவர் தலைமை நீதிபதி ஆகின்றார். தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப இக்கல்வியின் மூலம் நீங்கள் ஓர் அந்தஸ்தை பெறுகின்றீர்கள். ஒருவர் தான் கற்பதற்கு ஏற்பவே ஒரு தரத்தை பெறுகின்றார். இதில் ராஜ்யத்தை பெறுவதற்கான ஒரு தரம் உள்ளது. அக்கல்வியில் ஓர் ராஜ்யத்திற்கான ஒரு தரம் இல்லை. நீங்கள் அரசர்களுக்கெல்லாம் அரசர்கள் ஆகின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். ஆகவே அந்த அளவிற்கு உங்களுக்கு உள்ளூர சந்தோஷம் இருக்க வேண்டும். நாங்கள் மிகவும் மேன்மையானவர்களாகவும் இரட்டை கிரீடம் உடையவர்களாகவும் ஆகின்றோம். தந்தையாகிய கடவுளே எங்களுக்கு கற்பிக்கின்றார். எவ்வாறு அசரீரியான தந்தை வந்து கற்பிக்கின்றார் என்பதை எவரும் புரிந்து கொள்ள முடியாது. மனிதர்கள் அழைக்கிறார்கள், ஓ தூய்மையாக்குபவரே, வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். இருப்பினும் அவர்கள் தூய்மையாகுவதில்லை. தந்தை கூறுகின்றார், காமமே கொடிய எதிரியாகும். ஒரு புறம் ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள் என நீங்கள் அழைக்கின்றீர்கள், இப்பொழுது நான் வந்துவிட்டேன், நான் கூறுகின்றேன். குழந்தைகளே, தூய்மையற்றவர்கள் ஆகுவதை நிறுத்துங்கள். ஆகவே நீங்கள் ஏன் தூய்மையற்றவர்களாக ஆகுவதை நிறுத்தக்கூடாது? தந்தை உங்களை தூய்மையாக்குவதாகவும் நீங்கள் தொடர்ந்தும் தூய்மையற்றவர்கள் ஆகுவதாகவும் இருக்கக்கூடாது. பலர் இவ்வாறு தூய்மையற்றவர்கள் ஆகின்றார்கள். சிலர் உண்மையை கூறுகிறார்கள், பாபா நான் இந்த தவற்றை செய்தேன். பாபா கூறுகின்றார், நீங்கள் எந்த பாவ செயலையாவது செய்திருப்பின் உடனடியாக பாபாவிடம் கூறுங்கள். சிலர் உண்மையை கூறுகிறார்கள், சிலர் பொய்களை கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் கேட்பவர் யார்? உங்கள் ஒவ்வொருவரினுள்ளும் என்ன நடக்கிறது என்பதை நான் இங்கே அமர்ந்திருந்து கண்டுபிடிக்கப் போவதில்லை, அது சாத்தியமல்ல. நான் ஆலோசனை கொடுப்பதற்கு மாத்திரமே வருகின்றேன். நீங்கள் தூய்மையாகாது விட்டால் அது உங்களுக்கே இழப்பை ஏற்படுத்துகிறது. தூய்மையாக முயற்சி செய்த பின்னர் தூய்மையற்றவர்கள் ஆகினால் நீங்கள் சம்பாதித்துள்ள வருமானம் அழிக்கப்படும். நீங்கள் தூய்மையற்றவர்கள் என நீங்கள் வெட்கப்படுவீர்கள். அந்த சமயத்தில் மற்றோரை தூய்மையாகுமாறு எவ்வாறு உங்களால் கூற முடியும்? நீங்கள் எந்த அளவிற்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள் என உங்கள் மனசாட்சி உங்களை உள்ளூர உறுத்தும். இங்கு நீங்கள் தந்தைக்கு ஒரு நேரடி சத்தியம் செய்கின்றீர்கள், பாபா எங்களை சந்தோஷ தாமத்தினதும் அமைதி தாமத்தினதும் அதிபதிகள் ஆக்குகின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் உங்கள் முன் பிரசன்னமாக இருக்கின்றார். நாங்கள் அவரின் முன்னிலையில் தனிப்பட்ட முறையில் அமர்ந்திருக்கின்றோம். இவரிடம் முன்னர் இந்த ஞானம் இருக்கவும் இல்லை. அவர் அதை ஒரு குருவிடமிருந்து பெறவும் இல்லை. அவருக்கு ஒரு குரு இருந்திருப்பின் அந்த ஒரு குரு ஒருவருக்கு மாத்திரமே இந்த ஞானத்தை கொடுத்திருப்பாரா? குருமார்களின் பல சிஷ்யர்கள் உள்ளார்கள், ஒருவர் மாத்திரம் இருக்க மாட்டார். இந்த விஷயங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரே ஒரு சத்குரு மாத்திரமே இருக்கின்றார். அவரே எங்களுக்கு பாதையை காட்டுகின்றார். பின்னர் நாங்கள் அதை மற்றோருக்கு காண்பிக்கின்றோம். தந்தையை நினைவு செய்யுமாறு நீங்கள் அனைவரிடம் கூறுகின்றீர்கள், அவ்வளவுதான். அதே மேலான தந்தையை நினைவு செய்வதனால் நீங்கள் ஒரு மேன்மையான அந்தஸ்தை பெறுவீர்கள். நீங்கள் அரசர்களுக்கெல்லாம் அரசர்கள் ஆகின்றீர்கள். உங்களிடம் கணக்கிட முடியாத செல்வம் இருக்கும். நீங்கள் உங்கள் புத்தியை நிரப்புகின்றீர்கள். பாபா எங்கள் புத்தியை அதிக அளவிற்கு நிரப்புகின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். குபேரனிடம் பெருமளவு செல்வம் இருந்தது என கூறப்பட்டுள்ளது. உண்மையில் நீங்கள் ஒவ்வொருவரும் குபேரர்கள் ஆவீர்கள். நீங்கள் சொர்க்கமென்ற ரூபத்தில் பொக்கிஷங்களை பெறுகின்றீர்கள். நண்பனாகிய கடவுளின் கதை உள்ளது. அவர் முதலில் சந்திப்பவர்களுக்கு எல்லாம் ஒரு நாள் ராஜ்யத்தை கொடுப்பது வழக்கம். இந்த விஷயங்கள் அனைத்தும் உதாரணங்களாகும். அல்லாஹ் என்றால் தந்தையாவார். அவரே முதல் தர்மத்தை படைப்பவராவார். உங்களுக்கு காட்சிகள் கிடைத்திருந்தன. நீங்கள் உண்மையில் யோக சக்தி மூலம் உலக ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, இந்த அசுர உலகில் நீங்கள் மிக மிக சகிப்புத்தன்மை உடையவராக வேண்டும். ஒருவர் உங்களை அவதூறு செய்தாலோ அல்லது உங்களை சந்தோஷமற்றவராக்கினாலோ நீங்கள் அதை சகித்து கொள்ள வேண்டும். ஒரு பொழுதும் தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதை நிறுத்திவிடாதீர்கள். இரண்டு, தந்தை உங்களுக்கு தூய்மை ஆகுவதற்குரிய ஒரு நேரடி கட்டளையை கொடுத்துள்ளார். ஆகவே என்றுமே தூய்மையற்றவர் ஆகாதீர்கள். நீங்கள் ஒரு பாவத்தை செய்தால் அதை மறைக்காதீர்கள். ஆசீர்வாதம். ஒரே ஒருவருக்கு சொந்தமாகவும் சிக்கனமாகவும் இருக்கும் பாடத்தை கற்றுக்கொள்வதன் மூலம் எந்த ஒரு குழப்பத்திலும் ஆடி அசைக்க முடியாதவர் ஆகுவீர்களாக. இந்த காலத்திற்கு ஏற்ப எங்கும் அமைதியின்மை மற்றும் குழப்பத்தின் சூழல் அதிகரித்து வருகிறது. இத்தகைய நேரத்தில் ஆட்டி அசைக்க முடியாதவர் ஆகுவதற்கு உங்களின் புத்தியின் இணைப்பை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு உங்களுக்கு நேரத்திற்கேற்ப தொடுகை மற்றும் பிடித்து கொள்ளும் சக்திகள் தேவை. இவற்றை அதிகரிப்பதற்கு நீங்கள் ஒரே ஒருவருக்கு சொந்தமாகவும் சிக்கனமாகவும் இருக்க வேண்டும். ஒரே ஒருவருக்கு சொந்தமானவர்கள் சிக்கனமாக இருப்பார்கள். அவர்களுக்கு தெளிவான இணைப்பு இருப்பதுடன் அவர்களால் பாப்தாதாவின் வழிகாட்டல்களை இலகுவாக பிடித்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். எந்த ஒரு குழப்பத்தின் மத்தியிலும் அவர்கள் ஆட்டி அசைக்க முடியாதவர்களாக இருப்பார்கள். ஸ்லோகம். எந்த ஒரு புற ஆசைகளை அல்லது சூட்சுமமான ஆசைகளையும் துறந்துவிடுங்கள். உங்களால் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் முகம் கொடுக்க முடியும். அவ்யக்த இஷாரா. தனக்கும் மற்றவர்களுக்காகவும் மனதின் மூலம் யோகத்தின் சக்திகளை பிரயோகம் செய்யுங்கள், பரிசோதனை செய்யுங்கள். இப்பொழுது உங்களின் மனதின் தரத்தை அதிகரியுங்கள். தரம் வாய்ந்த ஆத்மாக்கள் உங்களுக்கு நெருக்கமாக வருவார்கள். இதன் மூலம் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இரட்டிப்பு சேவை இடம்பெறும். உங்களுக்காக நீங்கள் வேறாக எதையும் செய்ய வேண்டியதில்லை. வெகுமதியை பெற்றுள்ள ஸ்திதியை நீங்கள் அனுபவம் செய்வீர்கள். தற்சமயத்திற்கான மேன்மையான வெகுமதி என்னவென்றால், சகல பேறுகளாலும் சதா நிரம்பி இருப்பதுடன் மற்றவர்களையும் நிறைந்திருக்க செய்வதே ஆகும். ஓம் சாந்தி.